2018 ஜூலை மாத தென்றல் இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். வகைத்தொகை இன்றியே அவர் புரிந்தவை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மதுசூதிலே தோற்ற பாண்டவர்கள் மான் தோலை உடுத்து வனவாசம் போக தயாரானார்கள். பாஞ்சாலியை சூதில் வென்றபோது பாரதி மன்று குழப்பமுற்றே அவர் யாவரும் வகைத்தொகை ஒன்றுமின்றி அன்று புரிந்ததெல்லாம் என்றன் பாட்டிலே ஆக்கல் எளிதாகுமோ என்று பாடினான். பாண்டவர்கள் மறுசூதில் தோற்றபோது மீண்டும் அதுவேதான் நடந்தது. வெற்றி கழிப்பில் போதை தலைக்கேற கௌரவர்கள் நடந்து கொண்டதையெல்லாம் விவரிக்க நமக்கு இடம் போதாது என்றாலும் முக்கியமான சில குறிப்புகளை பார்ப்போம். இப்போதுதான் உலகம் சமநிலையை அடைந்திருக்கிறது, தேவர்கள் சமமான வழியிலே நடக்கிறார்கள் என்றெல்லாம் பேசத் தொடங்கினான் துச்சாதனன். இவர்கள் சூதிலே வென்று பாண்டவர்கள் தோல்வி அடைந்ததால் தேவர்களுக்கே பாதை சீராக அமைந்துவிட்டது என்று பேசத் தொடங்கியவன் அத்தோடு நிறுத்தவில்லை. இந்த திரௌபதி பாவம், துருபதன் இவனை பாண்டவர்களுக்கு மனமுடித்து கொடுத்ததனால் இத்தனை துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறான் என்று தொடங்கி திரௌபதியை நோக்கி சொன்னான். திரௌபதியே, அற்பமான உடைகளை உடுத்து மேலே தோல் போட்டு செல்வமில்லாமலும் ராஜ்யமில்லாமலும் காட்டில் இருக்கும் கணவர்களைக் கண்டு நீ என்ன சந்தோஷத்தை அடையப் போகிறாய்? எங்களுக்குள் யாரை நீ விரும்புகிறாயோ அந்த மற்றொரு கணவனை வரித்துக்கொள். பொறுமையும் இந்திரிய நிகிரகம் உள்ளவர்களும் சிறந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்களுமாகிய இந்த கௌரவர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றனர். இவர்களில் ஒருவரை கணவனாக வரித்துக்கொள். இந்த கால வித்தியாசம் உனக்கு வராது. சபா பருவம் அனுத்யுத பருவம் அத்தியாயம் 99 பக்கம் 324. நெற்பதரையும் எள்ளு பின்னாக்கையும் போன்ற பாண்டவர்களை விட்டுவிட்டு எங்களில் ஒருவனை கணவனாக தேர்ந்தெடுத்து கொண்டால் உனக்கு வனவாசம் செல்ல வேண்டிய துன்பம் உண்டாகாது என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருந்த துச்சாதனனுடைய வார்த்தைகளை கேட்ட பீமனுக்கு கோபம் தலைக்கேறியது. துச்சாதனா, பாவிகள் பேசுகின்ற பயனற்ற சொற்களை பேசுகிறாய். இப்போது எப்படி சொல்லம்புகளால் எங்களை குத்துகிறாயோ அப்படியே போரில் வில்லம்புகளால் உங்களை குத்துவோம். யுத்தத்தில் உன் இருதயத்தை பிளந்து உனக்கு இதை நினைவூட்டுவேன். உன்னை காப்பாற்றுவதற்காக யார் துணைக்கு வந்தாலும் அவர்களையும் யமலோகத்துக்கு அனுப்புவேன் என்று கர்ஜித்தான். தர்ம மார்க்கத்தில் கட்டுப்பட்டு தோளாடை உடுத்த பீமசேனன் இவ்வாறு பேசும்போது துச்சாதனன் வெட்கமின்றி மாடே மாடே என்று அவனை அழைத்து கௌரவர்கள் நடுவில் கூத்தாடினான். மேற்படியிடம் இதனுடைய ஆங்கில வடிவத்தை பாருங்கள். வைசம்பாயனா கண்டினியூட் அண்ட் பீமா ட்ரெஸ்ட் இன் டியர் ஸ்கின்ஸ் அண்ட் அட்டரிங் தீஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ராத் விதவுட் டூயிங் எனி திங் ஃபார் ஹீ குட் நாட் டீவியேட் ஃப்ரம் த பேத் ஆஃப் வேர்ச்சூ. Dusasana, abandoning all sense of shame, dancing around the kurus, loudly said, O cow, O cow. இதை கேட்டு கோபமுற்ற பீமன், யுத்தத்தில் உன் மார்பை பிளந்து உதிரத்தை குடிக்காமல் நிற்க மாட்டேன் என்று தன் சபதத்தை மீண்டும் நினைவூட்டினான். பீமன் என்னதான் பலசாலி என்றாலும் துரியோதனனுக்கு இவனிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் தான் பெரிய அச்சமும் கவலையும் இருக்கிறதென்றாலும் இப்போது அவன் தர்மத்தால் கட்டுண்டு கிடக்கிறான். தன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்ற துணிவில் துரியோதனன் சபையிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த பீமனுடைய முதுகுக்கு பின்னால் அவனுடைய சிம்ம நடையை பரிகசித்து அவனைப் போலவே நடந்து காட்டினான். அவன் செயலை திரும்பி பார்த்த பீமன், மூடா, இவ்வளவோடு முடிவானது ஒன்றுமில்லை. வெகு சீக்கிரத்தில் உன் சுத்தத்தாருடன் நீ கொல்லப்படும் போது இதனை உனக்கு ஞாபகப்படுத்தி மறுமொழி கூறுவேன் என்று சொன்னான். மேற்படியிடம் பக்கம் 326. இந்த இடத்தில் பீமன் தான் முன்னர் இருமுறை செய்த சபதங்களை மூன்றாவது முறையாகவும் செய்கிறான். இந்த பாவியான துரியோதனனை யுத்தத்தில் கதையினால் கொல்லப் போகிறேன். உடனே தரையில் விழுந்திருக்கும் இவன் தலையை காலால் மிதிப்பேன். பேச்சில் சூரனும் கொடியவனும் துராத்மாவுமாகிய இந்த துச்சாசனுடைய ரத்தத்தை சிங்கம் போல குடிப்பே என்று சபதமிட்டான். தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பதும் விழுந்தவனுடைய தலையை காலால் உதைக்கப் போவதும் பீமன் செய்திருக்கும் சபதங்களில் அடங்கும். போரில் இப்படி தொடையை பிளந்ததும் பலராமல் ஏற்கலப்பையை தூக்கி கொண்டு கதை போரில் இழுப்புக்கு கீழே எப்படி அடிக்கலாம் என்று பீமனின் மேலே பாய்ந்தார் என்றாலும் இந்த சபதத்தை பீமனுக்கு நினைவூட்டி தொடையை தட்டி சமிஞ்சை காட்டியவரே கண்ணன்தான். பலராமருடைய கோபத்துக்கான காரணங்களை பிறகு பார்க்கலாம். பீமனை தொடர்ந்து அர்ஜுனனும் நகுல சகோதரர்களும் தங்களுடைய சபதங்களை மீண்டும் முறை செய்கிறார்கள். இந்த மறுசூது சில நாட்கள் கழித்து நடப்பதனால் தாங்கள் செய்த சபதங்களில் இன்னமும் உறுதியாகத்தான் இருக்கிறோம் என்பதனை நினைவூட்டும் விதமாக பாண்டவர்கள் மீண்டும் சபதமேற்கிறார்கள். மூன்று ஒன்று கவனிக்க வேண்டும். பாண்டவர்களில் நால்வர் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் சபதம் செய்கிறார்களே ஒழிய தருமபுத்திரன் எந்த சபதத்தையும் செய்யவில்லை. சபதம் செய்யும் தம்பியரை தடுக்கவும் இல்லை. போரில் கீழே விழுந்த துரியோதனுடைய தலையை பீமன் காலால் மிதித்து இழரும் போது மட்டும் பதறிப்போய் வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்க முற்பட்டான் என்பதை கவனத்தில் இருத்த வேண்டும். அவனுடைய உள்ளப்பாங்கு அத்தகையது. வனவாசம் முடிந்த பிறகு உத்தியோக பருவத்தில் கண்ணனை தூதனுப்பும் போது தர்மபுத்திரர் மட்டுமல்லாமல் பீமனும் அர்ச்சுனனுமே கூட போர் அவசியமா என்று தயங்க போவதை பார்க்கலாம். தனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பொறுக்க முடியாதவளான பாஞ்சாலியால் மட்டும்தான் இந்த தயக்கங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. விருந்திருக்கும் தன் கூந்தலை கொத்தாக தூக்கி கண்ணனுடைய உள்ளங்கையிலே வைத்து இதற்கு பதில் சொல்லிவிட்டு நீ தூது போகலாம் என்று பேசத்தான் போகிறாள். இதனால் போருக்கு முழுமுதற் காரணமே பாஞ்சாலிதான் என்று வாதிடுவோர்கள் உண்டு. இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதென்றாலும் போரின் முழு காரணத்தையும் பாஞ்சாலியின் மீது மட்டுமே சுமத்துவதில் சற்றும் நியாயமே இல்லை. இவற்றையெல்லாம் அந்தந்த கட்டங்களில் பார்ப்போம். துச்சாதனன் பாஞ்சாலியுடைய கூந்தலை பற்றி இழுத்தபடி சபைக்கு வந்தது. வஸ்திராபகரண சம்பவத்தின் போது அது நடந்து ஓரிரு தினங்கள் கழிந்து விட்டன. இப்போது தங்கள் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த பாண்டவர்களை தடுத்து நிறுத்தித்தான் மதுசூதுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே இப்போது பாஞ்சாலி கூந்தலை விரித்து போட்ட நிலையில் இருந்தாள் என்று சொல்வதற்கு வியாச பாரதத்தில் சற்றும் இடமில்லை. பாஞ்சாலி தன்னுடைய கூந்தலை விரித்து போட்டது பாரதி சொல்வதைப் போல இது செய்யும் முன்னம் முடியே என்று முதற் சூதாட்டத்தின் போதோ அல்லது மறுசூதின் போதோ அன்று, அவர்கள் வனவாசம் போகும்போது மேற்கொண்ட கோலம் அது. இப்போதுதான் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் வனவாசத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூந்தல் எப்போது விரிந்தது என்பதை பிறகு பார்ப்போம். இதற்கிடையில் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். குந்தியும் கூட வந்திருக்கிறாள். நல்ல வேளையாக அவளை பந்தயத்தில் வைத்தாடும்படி சகுனி கேட்கவில்லை. அவளுக்கு வனவாசமும் இல்லை. அப்படியானால் பாண்டவர்களுடைய வனவாசத்தின் போது குந்தி எங்கே இருந்தாள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த விஷயத்தில் பல பாரத சொற்பொழிவாளர்கள் சற்றும் யோசியாமல் பாண்டவர்களுடைய வனவாச காலத்தில் குந்தி துரியோதனனுடன் இருந்தாள் என்று ஓங்கி அடித்து விடுகிறார்கள். வில்லி பாரதமோ மிக மிகச் சுருக்கமாக இருப்பதால் இவற்றை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசவில்லை. திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமாக காட்டப்படுகின்ற தொலைக்காட்சி தொடர்களில் குந்திக்கு பணிவடை செய்யும் துரியோதனனை காட்டுவது வரையில் முன்னேறிவிட்டார்களா என்பது தெரியவில்லை. இராமாயண போரின் போது தசரதற்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் வந்துவிட அதை நடத்தி வைக்க அந்தணர் இல்லாமல் ராமன் சிரமப்பட்டதாகவும் ராவணன் போரை நிறுத்திவிட்டு வந்து தானே அந்தணராக இருந்து நடத்தி கொடுத்ததாகவும் ஒரு தொடரில் காட்டினார்கள் என்று கேள்விப்பட்டேன். இது அதீத கற்பனை. அப்படியே நடந்திருந்தாலும் ராமன் ராவணனுடைய தம்பியான வீடணனை கொண்டு நடத்தி இருக்கலாமே என்ற எளிய வாதத்துக்கு கூட பொருந்தாத, சிந்தனைக்கு சற்றும் இடம் கொடுக்காத சித்திரிப்புகள் இவை. இராமாயண பாரத தொலைக்காட்சி தொடர்கள் பெருகிவிட்டதால் இந்த எச்சரிக்கையை சொல்லி வைக்க வேண்டியிருக்கிறது. பாண்டவ வனவாச காலத்தில் குந்தி துரியோதனுடைய மாளிகையில் வசிக்கவில்லை. வேறு எங்கே வசித்தாள்? தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.